ஓம் சிசத்குருப்யோ நமஹ. காரமர்மேனி கணபதி என்ற கணபதி காப்பு ஸ்லோகமாக அபிராமி அந்தாதி தொடங்கப்பட்டது. இன்று அபிராமி அந்தாதியின் முதல் பாடல் எழில் உதயம். விநாயக பெருமானை வணங்கிய அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை தொடங்குகிறார். தொடங்கும் பொழுது அவர் தம் உள்ளத்தில் தேவியை தியானம் செய்கிறார். தேவியின் அங்க எழிலையும் திருவிளையாடல்களையும் அருட்பெருக்கையும் பிற பெருமைகளையும் விரிவாக 100 பாடல்களால் பாடுவதாக எண்ணி இந்த நூலை தொடங்குகிறார். முதல்ல எம்பெருமாட்டியுடைய அழகு பிழம்பை சோபையை எண்ணி பார்க்கிறார். அவளுடைய திருமேனியானது மிகவும் தேஜஸாக பொலிவுடன் காட்சியளிக்கிறது. அம்பிகையோட உருவம் ஒரே ஜோதிமயமாக இருக்கான், முழுவதும் செம்மண்ண ஜோதியாக இருக்கு. அம்பாள் சிவந்த நிறத்தை உடையவள் அப்படின்னு நம்ம முன்னரே பார்த்துருக்கிறோம். தேவி மகாத்மியத்திலும் அதற்கு முன்னால் லலிதா சகஸ்ரநாமத்திலும் ஆதிசங்கர் அருளி செய்த சௌந்தரலகரிலும் அம்பாளுடைய நிறமானது சிவந்த நிறமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. சிவப்பு என்பது உயிர்த்தன்மை, ஒரு மங்களகரமான ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியது, நேர்மையையும் அழகையும் சேர்த்தியால் உண்டாக்கும் சோபையையும் குறிக்கும் நிறம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்பிகையானவள் பரிபூர்ண பொருளாக நேர்மையே உருவாகும், அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவளாகவும் நல்லவற்றை சேர்த்து அருள் வழங்குவதாகவும் விளங்குகிறாள். அவளுடைய திருமேனிக்கு எதை ஓமை கூறலாம் அப்படின்னு அபிராமி பட்டர் யோசிக்கிறார். அபிராமி பட்டர் பல ஞானிகள் கூறியதை கேட்டும் பல நூல்களை படித்தும் அம்பாளை மனதார தியானித்தும் அவளுடைய உருவத்தை மனதில் நிறுத்தி ஜோதிப்பிழம்பாக தியானிக்கிறார். நமக்கு தெரிந்த ஜோதிப்பொருள்கள் 3, அக்னி, சந்திரன், சூரியன் என்பவை. அதில் சிறந்து விளங்கக்கூடியது சூரியன். அந்த சூரியனை ஓமை கூறலாம் என்று அபிராமி பட்டருக்கு தோன்றியது. அதனால் ஒளியும் எழிலும் பொருந்திய உதிக்கக்கூடிய சூரியனை ஓமையாக சொல்கிறார். லலிதா சகஸ்ரநாமத்திலும் அதற்கு ஓமை உண்டு. உத்யத்பானு சகஸ்ராபா அப்படின்னு ஒரு நாம அம்பாளுக்கு வழங்கப்படுறது. இந்த எண்ணங்களோட முதிர்வாக அபிராமி அந்தாதியின் முதல் பாடலில் முதல் வரியானது உதிக்கின்ற செங்கதி என்று அந்த பாடலை அபிராமி பட்டர் ஆரம்பிக்கிறார். ஒன்றை 3 முறை சொல்வதால் உறுதி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கு ஒட்டிக்கு இரட்டியாக அம்பிகையின் திருமேனிக்குரிய ஓமைகள் 6 சொல்லியிருக்கிறார் அபிராமி பட்டர். அதாவது உதிக்கின்ற செங்கதிர், பிறகு உச்சித்திலகம், அதன் பிறகு மாணிக்கம், மாதுளம் பூ, அதன் பிறகு மின்கொடி, குங்குமத்தோயம் அப்படின்னு 6 விதமான ஓமைகள் இங்கு அபிராமி பட்டரால் அம்பாளுக்கு கொடுக்கப்படுறது. முதலில் உதிக்கின்ற செங்கதிர் என்று உருவப்படுத்தியவர், அடுத்து உச்சித்திலகம் என்ற ஓமையை கொடுக்கிறார். அதாவது தேவியானவள் தன் உருவத்தை காட்டுவது அடியவர்களின் வணக்கத்தை பெறுவதற்காகவே. அவளை உபாசகர்கள் எப்போதும் தலையால பணிகிறார்கள். மங்கைமார் தன் உச்சியிலே திலகத்தை தாங்குகிறார்களே, அதுபோல இந்த செம்மை உருவமறிந்த பிராட்டியை அன்பர்கள் முடியணு அணியாக்குகிறார்கள். ஆகவே வணங்குவதற்கு உரியவளாகிய அடியாரின் தலைக்கு அணியாகிய அவர்களுக்கு அந்நியவளாக செம்மிறம் பூத்தவளாக இருக்கும் அவளுக்கு உச்சியிலே அணியும் திலகத்தை ஓமியாக சொல்லலாம் என்று உச்சித்திலகம் என்று 2 ஓமையை அபிராமி பட்டர் வழங்குகிறார். அடுத்து 3 ஓமையாக மாணிக்கத்தை கொடுக்கிறார். மாணிக்கம் என்னும் செம்மணி பெரியவர்களால் மதிக்கத்தக்க செம்பொருள் அல்லவா? அதனால் இங்கு உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னு சொல்கிறார். ஞானிகள் மதிக்கும் எம்பிராட்டிக்கு மணி நூலில் அணிவுடையவர்கள் மதித்து பாராட்டும் மாணிக்கத்தை ஓமையாக சொல்வது பொருத்தமாக இருக்கும். அதனால் பழம்புலவர்கள் அவளை மாணிக்கவல்லி என்று பாராட்டியிருக்கிறார்கள். ஆகவே மாணிக்கத்தை ஓமை சொல்வதே பொருந்தும் என்று மாணிக்கத்தை இங்கு 3 ஓமையாக தந்திருக்கிறார். 4 ஓமையாக மாதுளம் பூவை ஒப்பிடுகிறார். அவருக்கு வேறு ஒரு யோசனை வந்து குறிக்கின்றது. மாணிக்கம் கை கேட்டுவது, ஒளியுடையது, கரையாதது எல்லாம், ஆனால் அது கடினமானது. அம்பிகையை வன்மை உடையவள் அல்ல, அவள் மென்மையே உள்ளமாகவும் உருவமாகவும் படைத்தவள். கோமலாங்கி என்ற அவள் பெயர் மென்மையை குறிப்பது. மென்மையாகவும் கை கேட்டுவதாகவும் உயர்வான பொருளாகவும் செவ்வண்ணம் உடையதாகவும் ஒன்று கிடைத்தால் அதை சொல்லலாம் என்று அபிராமிப்பட்டு நினைக்கிறார். அப்பொழுது மாதுளம்பூ அவருடைய நினைவுக்கு வருகிறது. அது குளிர்ச்சியும் செம்மையும் மென்மையும் கொண்டது. அம்பிகையின் மென்மைக்கும் வண்ணத்துக்கும் ஏற்ற உவமை என்று தாடிமி குசுமப்பிரபா என்ற லலிதாசரஸ்நாமம் சொல்கிறபடி மாதுளம்பூவை இங்கு உவமைப்படுத்துகிறார். அடுத்த உவமையாக மின்கொடியை கூறுகிறார். அதாவது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி என்று உருவப்படுத்துகிறார். அதாவது மலர்கமலை என்றால் சிவந்த தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய திருமகள், வெண்தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய கலைமகள். எப்பொழுதும் அவள் அருகிலிருந்து திருமகளும் கலைமகளும் சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் தேவியுடைய திருமேனி பேரழகு முழுவதும் கண்டு மனநிறைவு அடைவதில்லை. மனம் அமைதியாக இருந்தபோது அகந்தை ஒழிந்து நின்றபோது திருமகள் திருபுர சுந்தரியை கண்டுகொண்டு மின்னல் மின்னியது போல் பார்த்தாளாம். அப்பொழுது தேவியுடைய ஜோதி திருமேனி தோன்றி மறைந்ததாம். அது மின்னல் போல் இருந்தாம், மின்னல் வந்து உடனே மறையும். அதுபோல திருமகளுக்கும் கலைமகளுக்கும் தேவியானவள் ஒரு மின்னல் கொடி போல காட்சி கொடுத்தாளாம். அந்த காட்சியை என்றும் காண திருவுருள் செய்ய மாட்டாயா என்று திருமகளும் கலைமகளும் ஏங்கி நின்றார்கள். தான் கண்ட மின்னல் கொடியணைய திருவுருவத்தை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு திருமகள் துதிப்பதாக சொல்லப்படுறது. இப்படிப்பட்ட காட்சியை திருமகள் துதிக்கின்ற மின்னுக்கொடி போன்றவள் என்ற எண்ணத்தினால் மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி என்று உவமைப்படுத்துகிறார் அபிராமிப்பட்டர். அதன் பிறகு குங்குமத் துவயத்தை உவமைப்படுத்துகிறார். அதாவது எதிலும் நிறைவு பெறாமல் அபிராமிப்பட்டர் அம்பிகையோட உருவத்தை தன்னுடைய மனக்கண்ணில் நன்றாக தியானிக்கிறார். அவளுடைய திருமேனிக்கு காஷ்மீரத்து குங்குமப்பூவை என்று பாடியிருக்கிறாரே, அதை நினைத்து பார்க்கிறார் அபிராமிப்பட்டர். அதற்கு மேலும் அவர் உள்ளம் விரிவடைகிறது. இந்த குங்குமப்பூவை தீர்த்தத்தில் நிறைய கொட்டி அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வார்கள். அந்த நீர் சிவப்பாக இருக்கும். அம்பிகையின் திருமேனி முழுவதையும் நீராட்டும் வண்ண நீர் அது. மனத்தில் குங்குமத்தோயத்தால் அம்பிகையை நீராட்டுகிறார் அபிராமிப்பட்டர். அப்படி குங்குமப்பூவால் இழைத்த அந்த நீரை அம்பிகைக்கு நீராட்டும் பொழுது அது அம்பிகையுடைய நிறத்தினால் குங்குமப்பூ மேலும் சிவந்து காணப்படுகிறதாம். அந்த குங்குமப்பூவுக்கு அம்பிகையினால் பெருமை ஏற்படுகிறது. இதில் பொதுவாகவே அம்பிகைக்கு எந்த ஊமையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஊமைக்கு ஊமையானவள் அவள். அதனால் ஊமை கூற முடியாத அந்த சாமுத்திரிகா லட்சணமே அம்பிகையின் உருவத்திலிருந்து தோன்றியதுதான். அதனால் அம்பிகைக்கு எதுவும் ஊமையை கூற முடியாது. ஆனால் இந்த மானிடர்களுக்கு ஜீவராசிகளுக்கு கண்ணில் தெரிந்த உயர்ந்த பொருள்களை கூறி எதையாவது ஒன்றை நம்ம வந்து எடுத்து காட்டினால்தான் அது விரிவாக புரியும் அப்படிங்கிறதுனால விளக்கமாக ஊமைகளை அம்பாளுடைய இந்த நிறத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுறது. இப்படியாக இந்த பாடல் உதிக்கின்ற செங்கதிராகவும் உச்சி திலகமாகவும் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கமாகவும் மாதுளம் பூ போன்றவும் மலர்கமரை துதிக்கின்ற மின்கொடியாகவும் மென்கடி குங்குமத் தோயமாகவும் இங்கு ஊமைப்படுத்தப்பட்டு அம்பிகையின் வண்ண மேனியை வர்ணிக்கிறார் அபிராமிப்பட்டர். அதனை விதிக்கின்ற மேனி அபிராமி அப்படின்னு முடித்து பிறகு என்றன் விழுத்துணையே அப்படின்னு இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இதில் நிறைவாக சொல்லப்பட்ட அந்த விழுத்துணையே என்கிற சொல்லானது விழுத்துணை அப்படின்னாக்க சிறந்த துணையாக உருவப்படுத்தப்படுறது. வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ துணைகள் இருக்கும். அதில் உயிருக்கு எக்காலத்தும் துணையாக நின்று பாதுகாப்பவள் அம்மை. அதனால் அவளே மேலான துணையாக விளங்குகிறாள். உயிருக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கும் உள்ளத்திற்கும் கூட அம்பாள் தான் துணையாக நின்று அருள் பாலிக்கிறாள். உடம்பின் ஆதாரங்களில் பல உருவங்களாக நின்று அருள் பாலிக்கிறார். உள்ளமாகிய புண்டரீகத்தில் வீட்டிலிருந்து இயக்குகிறாள். உயிருக்கு உயிராகி இருந்து இந்த உடம்பை நலம் செய்கிறாள். அதனால் அவளே விழுத்துணை. அதனால் அவள் ஒருத்தியே விழுமிய துணை, வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற கருத்தினால அபிராமி என்றன் விழுத்துணையே அப்படின்னு இந்த பாட்டை நிறைவு பண்ணி மனநிறைவு பெறுகிறார் அபிராமி பட்டர். இங்கனம் சிறந்த தமிழ் இலக்கண நடையில் அபிராமி பட்டரால் அருளி செய்யப்பட்ட அபிராமி அந்தாதி முதல் சோகம் எழில் உதயமானது நிறைவு அடைந்தது. இந்த சோகத்தை அபிராமி பட்டர் கூறிய அதே நடையிலேயே அதே இலக்க நடையிலேயே பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.